الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மதீனத்து வாழ்க்கையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மதீனாவிற்கு எப்படி எல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்கள், அப்படி ஹிஜ்ரத் செய்வதை அந்த அன்சாரி சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியிலும் முஹாஜிர் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் ஒரு சகோதரத்துவ ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய பொழுது எப்படியெல்லாம் தங்களினுடைய சகோதரத்துவத்தை அந்த அன்சாரி சஹாபாக்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு நாள், முஸ்லீம்களினுடைய கண்களை எல்லாம் குளிர்ச்சியாக்கி முஸ்லீம்களினுடைய உள்ளங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி எந்த ரப்பை இந்த சமூகத்திற்கு இந்த மனித சமூகம் அறிமுகப்படுத்தியதோ அந்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஆற்றலை பத்ரினுடைய மைதானத்தில் வெளிப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய உம்மத் அநீதிக்குள்ளாக்கப்படும் பொழுதெல்லாம் இஸ்லாமிய உம்மத் இந்த பூமியில் மற்றவர்களினுடைய கரங்களினால் வேதனை செய்யப்படும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், ஒரு நாள் எங்களினுடைய கரங்களை உயர்த்துவான் என்பதை பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு மிக ஆதாரபூர்வமான ஒரு சம்பவம் தான் பத்ரினுடைய யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்குள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பாவிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஒரு விதமான வெறுப்பை அவர்கள் உள்ளங்களில் புதைக்குகிறார்கள். இந்த இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை பேசுவதற்கும் பரப்புவதற்கும் நாம் இன்னடங்காத துன்பங்களை ஏற்படுத்தினோம். ஆனால் இன்றுமோ மதீனா என்ற ஒரு நாட்டை உருவாக்கி ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக ஒரு ஆட்சியாளராக மதீனாவில் அமர்ந்திருக்கிறாரே, அவர்கள் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்தார்கள். எப்படியாவது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரினுடைய கதையை நிரந்தரமாக முடிக்க வேண்டும். அப்படி முடிக்காவிட்டால் என்றைக்காவது ஒரு நாள் எம்மை இந்த முஹம்மதும் அவரினுடைய படை வீரர்களும் ஒரு நாள் தாக்குதல் நடத்துவார்கள் என்ற ஒரு விதமான விரிவையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த பத்ர் யுத்தம் உருவாகுவதற்குண்டான காரணங்களை பதிவு செய்வார்கள். சஅத் இப்னு முஆத் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நபி தோழர், இவரினுடைய நண்பர் உமையா, இவர் மக்காவில் வாழக்கூடியவர், மிகப்பெரிய ஒரு விராட்பதி எல்லாரும் எல்லாம் மிக கர்ண குதூரமாக குதூரம் செய்தவன் இந்த உமையா தான். ஆனால் இந்த சஅத் இப்னு முஆத்துக்கும் இந்த உமையாவுக்கும் மத்தியில் ஒரு விதமான நட்பு இருந்தது. இந்த சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நினைக்கிறார்கள், நாம் மக்காவில் சென்று உம்ரா செய்தால் எப்படி இருக்கும். அப்பொழுது இந்த உமையாரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள், உமையாவே நீயும் நானும் நண்பனாக இருக்கிறோம், நான் மக்காவிற்கு வந்து உம்ரா செய்வதற்கு விரும்புகிறேன், உன்னுடைய கூட்டத்தார்கள் எங்களுக்கு எந்த பாதிப்பும் செய்யக்கூடாது என்பதாக அந்த உமையாரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த உமையாவும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமையானால் வரலாம், உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் என்பதாக வாக்கு கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் சாஹிபும் அல்லாஹு தஆலா அன்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தோழர் மக்களோடு அன்சாரியான ஒரு மதீனத்து சஹாபி
இப்பொழுது இவர் உம்ராஜ்வதற்காக வேண்டி மக்களவிற்கு செல்கிறார்கள். அப்பொழுது உமையாருடைய வீட்டில் தங்குகிறார்கள். இந்த உமையார் பேசுவார், அன்சாரிகளே, உங்களின் மீது அபிஜெகிடும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் நாங்களும் மிக கொடூரமான கோபத்தில் இருக்கிறோம். காரணம், எங்களினுடைய தேசத்தில் குழப்பங்களையும் பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்திய ஒரு மனிதரை இன்றைக்கு நீங்கள் அரசவாக அழகு பார்க்கிறீர்களாமே. ஆதலால் நீ அபுஜெகிடினுடைய கண்களில் படக்கூடாது. ஆதலால் மத்தியான நேரத்தில் அபுஜெகி தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நான் உன்னை உம்ரா செய்வதற்காக வேண்டி காபாவிற்கு அழைத்து செல்கிறேன். அந்த அடிப்படையில் உம்ரா செய்வதற்காக வேண்டி அந்த மத்தியான நேரத்தில் அழைத்து செல்கிறார். இந்த சாதி காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வார்கள், இந்த உமையா இந்த சாதி மாதிரி பார்க்கின்ற அபுஜெகில் சாலிபுன் முஆதை பார்க்கிறார், கேட்கிறார் அபுஜெகில், சாலிபுன் முஆதே, எந்த அளவிற்கு உங்களுக்கு தைரியம் ஏற்பட்டு விட்டது? எங்களினுடைய தேசத்தில் குழப்பத்தையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தியவர், எங்கள் தேசத்தில் தலை காட்டுவதை கூட பயந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை நீங்கள் சுதந்திரமான ஒரு அரசராக நீங்கள் அவரை எங்கள் நாட்டிலே நீங்கள் அரசராக ஆக்கியிருக்கிறாரே. இந்த உமையா மாத்திரம் உனக்கு பாதுகாப்பு தராவிட்டால் உன்னை நான் அன்சாரிகளோடு மீண்டும் மதினா என்ற தேசத்துக்குள் அனுப்ப மாட்டேன். இந்த காபாவிலேயே நான் உன்னை கொலை செய்வேன். உடனே சாலிபுன் முஆத் சொன்னார்கள், அடே அபுஜெஹில், என்னை நீ இந்த காபாவை தவாஃப் செய்வதை விட்டும் தடுத்தார், என்னை அல்லாஹ் உன்னுடைய இறை இல்லத்தை தவாஃப் செய்வதை விட்டும் தடுத்தார், உன்னுடைய வியாபாரம் எல்லாம் நீங்கள் ஷாமிற்கு வியாபாரம் செல்வதற்காக வேண்டி செல்ல வேண்டுமே ஆனால் எங்கள் மதீனாவை கடந்துதான் நீங்கள் செல்ல வேண்டும். என்னை நீ தடுத்தால் உன்னுடைய எல்லா வியாபாரங்களையும் நாங்கள் உடைக்கி விடுவோம். அபுஜெகிலுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்படுகிறது. இந்த அளவிற்கு இவர்கள் முன்னேறி விட்டார்களா? எம்மிடத்தில் அடிமையாக இருந்தவர்கள், எம்மிடத்தில் பலகீனமானவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு வாய்ப்பு தருகிறார்கள், எங்கள் மீது கை வைத்தால் உன்னுடைய வியாபாரங்களை எல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கை ஓங்கிவிட்டதே என்பதாக அபுஜெகில் கோபத்தில் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2 ஆண்டு அப்துல்லா பின் ஜஹஷ் என்ற ஒரு நபி தோழரினுடைய தலைமையில் 12 சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படைக்கு அனுப்புகிறார்கள். அப்துல்லா பின் ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரினுடைய தலைமையில் 12 சஹாபாக்களை நக்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒற்றை பார்ப்பதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்பும் பொழுதே ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். அந்த கடிதத்தை நீங்கள் இப்பொழுது திறக்க கூடாது, 2 கழித்துதான் உங்களுடைய பயணங்களை நீங்கள் திறக்க வேண்டும். அதே போன்று அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் தன்னுடைய படையை நகர்த்தி செல்கிறார்கள். 2 பிறகு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கடிதத்தை படிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 12 நபர்களும் மக்காவிற்கும் துவாயிஃபிற்கும் இடையில் இருக்கக்கூடிய நக்ரா என்ற அந்த இடத்திலே நீங்கள் கூடாரமிட்டு தங்க வேண்டும். எந்த மக்கத்து காபிர்களும் உங்களை பார்க்க கூடாது. அவர்களை மீறி இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கின்றார்கள். அவர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவ்வப்போது நீ எங்களுக்கு தகவல் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றைப்படையாக ஒரு உளவு பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா பின் ஜஹஷை அனுப்புகிறார்கள். 2 பிறகு அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட செய்தியை அப்துல்லா பின் ஜஹஷ் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறார். எல்லா தோழர்களும் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். அந்த மக்காவிற்கும் தாயிஃபிற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நக்ரா என்ற அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழியில், அதாவது பஹ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்தில் அந்த அப்துல்லா பின் ஜஹஷினுடைய 2 தோழர்களினுடைய ஒட்டகம் காணாமல் போய்விடும். அந்த தோழர்கள் ஒட்டகத்தை பிடிப்பதற்காக வேண்டி செல்லும் பொழுது மக்கா குறைசிகள் இந்த 2 தோழர்களையும் கைது செய்து விடுவார்கள் என்றார்கள் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ஏவல் என்பதனால் அந்த நக்ரா என்ற அந்த இடத்திலே முகாமிட்டு யாருக்கும் தெரியாமல் மக்கா வாசிகளினுடைய செயல்களை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த சமயத்தில்தான் அந்த மக்காவை நோக்கி மக்காவிற்குள்ளே ஒரு வியாபார கூட்டம், 5 நபர்களை கொண்ட ஒரு வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி நுழையும் பொழுது இந்த அப்துல்லா பின் ஜஹஷினுடைய படைகளை பார்த்து விடுவார்கள். இது ரஜப் மாதமாக இருக்கும், இஸ்லாமிய வரலாறுகளில் 4 மாதங்களில் போர் செய்வதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். 1 துல்காதா, 2 துல்ஹஜ், 3வது ரஜபினுடைய மாதத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பதினால் சவ்வால், துல்காதா, துல்ஹஜ், ரஜபினுடைய மாதம், இந்த தோழர்கள் ரஜபினுடைய மாதத்தில் அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்காவாசிகள் யாரும் உங்களை பார்த்து மக்காவிற்கு நுழைந்து உங்களை பற்றி தகவல் கொடுக்க கூடாது. ஆனால் வரக்கூடிய வியாபார கூட்டம், இந்த அப்துல்லா பின் ஜஹ்ஷினுடைய அந்த கூட்டத்தையும் அவர்கள் உறவு பார்ப்பதையும் அந்த வியாபார கூட்டம் பார்த்து விடுகிறார்கள். உடனே அப்துல்லா பின் ஜஹ்ஷ் அவர்கள் கேட்கிறார்கள், நான் இவர்களோடு போராடலாமா? அதற்கு அப்துல்லா பின் ஜஹ்ஷினுடைய மத்த தோழர்கள் சொன்னார்கள், வேண்டாம், இது ரஜபினுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் போர் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான். உடனே அப்துல்லா பின் ஜஹ்ஷ் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள், நான் போர் என்று சொன்னால் அவர்களை விட்டு சொல்லவில்லை, அவர்கள் என்னை கைது செய்வதற்கு முன்னால், அவர்கள் நம்மை பற்றி உண்டான தகவலை மக்காவிற்குள் தெரிவிப்பதற்கு முன்னால் நான் அவர்களை கைதிகளாக பிடித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு செல்லலாம், அவர்கள் வாளை சுரக்காத வரை நாம் வாளை சுரக்க வேண்டாம். அந்த அடிப்படையில் அந்த 5 கூட்டத்தார்களையும் பிடிப்பதற்காக வேண்டி அப்துல்லா பின் ஜஹ்ஷினுடைய படை செல்லும் பொழுது அந்த கூட்டத்தார்கள் என்ன செய்வார்கள் ஆனால் வாளை தூக்கி வெட்ட முயற்சி செய்யும் பொழுது அப்துல்லா பின் ஜஹ்ஷினுடைய ஒரு தோழர் அவர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார கூட்டத்தினுடைய தளபதியுடைய கழுத்தை வெட்டி விடுவார். மத்த 2 ஓடி விடுவார்கள். மத்த 2 அவர்களுடைய பொருளாதாரத்தையும் கைது செய்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வருவார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பதற ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் எனக்கு போர் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான். ஏற்கனவே மக்காவாசிகள் எல்லாம் என் மீது கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு தெரியுமையானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தடை செய்யப்பட்ட மாதத்தில் தன்னுடைய தோழர்களோடு போர் செய்து விட்டார் என்று என்னை பற்றி தவறாக விமர்சித்து விடுவார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டு வந்த எந்த பொருளையும் தொடவில்லை. அந்த தோழர்களோடு அவர்கள் பேசவும் இல்லை. மற்ற தோழர்களும் அந்த தோழர்களோடு பேச மறுத்து விட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான், யஸ்அலூனக அன் ஷஹ்ரில் ஹராமி குல் கிதாபுன் ஃபீஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான், சங்கையார் அந்த 4 மாதங்களில் போர் செய்வது ஹராம் தான், போர் செய்வது தடுக்கப்பட்டதுதான் என்றாலும் அதைவிட மிகப்பெரிய பாவம் உங்களை மக்காவிலிருந்து விரட்டினார்களா இல்லையா? அதைவிட மிகப்பெரிய பாவம் அந்த மக்காவாசிகள் செய்ததுதான். ஆதலால் இந்த தோழர்கள் செய்தது எதுவும் ஒரு பெரிய ஒரு பாவம் அல்ல, நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்கியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழர்கள் கொண்டு வந்த அந்த கைதிகளையும் அந்த பொருட்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் பங்கு வைப்பார்கள். இந்த செய்தி மக்கா குறைஷிகளுக்கு தெரிகிறது. அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மீண்டும் பத ஆரம்பிக்கிறது. இந்த அளவிற்கு இந்த முஹம்மதினுடைய கை ஓங்கி விடுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வதற்கு பயந்து கொண்டிருந்தவர், எம்முடைய நாட்டில் இருட்டு குகைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தவர், இன்றைக்கு எம்முடைய வியாபார கூட்டத்தை அடித்து எம்முடைய வியாபார கூட்டத்தார்களுடைய 2 கைது செய்யக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய கை உயர்ந்து விட்டதா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மக்கா குறைஷிகள் அந்த 2 கைதிகளை மீட்க வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், என்னுடைய 2 தோழர்களை நீங்கள் கைதியாக பிடித்திருக்கிறீர்கள், அவர்களை தராதவரை உங்களுடைய தோழர்களை நான் தரமாட்டேன். வேற வழி இல்லாமல் மக்கா குறைஷிகள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் விடுவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அவர்கள் தங்களுடைய சஹாபாக்கள் நபியினுடைய சஹாபாக்களை விடுதலை செய்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா பின் ஜஹ்ஷின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிடித்து வந்த அந்த 2 கைதிகளையும் விடுதலை செய்கிறார்கள். இப்பொழுது அபூஜஹில் அவரை போன்று வெளியுள்ள அந்த மக்கா குரைஷிகள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், இன்றைக்கு நமக்கு சமமாக உட்காரக்கூடிய அளவிற்கு, எம்மோடி பேசக்கூடிய அளவிற்கு, நீ கட்டுப்பட்டால் நாங்கள் கட்டுப்படுவோம், நீ முரண்பட்டால் நாங்களும் முரண்படுவோம் என்று என்னை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு முஹம்மதினுடைய கை உயர்ந்து விட்டதே என்று அவர்கள் பதற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இதில் 2 அபு சுஃபியானுடைய தலைமையில் மதீனாவை தாண்டி ஷாமினுடைய தேசத்தில் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி 40 நபர்களை கொண்ட ஒரு குழு செல்கிறது. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்டுகிறது. அபு சுஃபியானுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 50,000-60,000 அதிகமான தங்க காசுகளோடு கிட்டத்தட்ட 1,000,000 குதிரைகளோடு வியாபாரச் சாமான்களோடு ஷாமின் வியாபாரத்தை முடித்துவிட்டு மக்காவை நோக்கி மதீனாவை தாண்டி அபு சுஃபியான் கடக்க இருக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சஹாபாக்களோடு ஆலோசனை நடத்துகிறார்கள். இந்த பல மக்காவாசிகளுக்கு செல்லுமையானால், இந்த ஆட்கள் மக்காவாசிகளினுடைய கரத்தில் கிடைக்குமையானால், ஏற்கனவே அவர்கள் கர்ண பொதுவமான ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களினுடைய பொருளாதாரம் வளரக்கூடாது. அவர்களினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி நம்முடைய வீழ்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக மாறிவிடும். ஆதலால் அபு சுஃபியானுடைய பொருளாதாரத்தை நாம் எடுத்து விடுவோம். அவரினுடைய பொருளாதாரத்தை நாம் மக்காவிற்கு சுதந்திரமாக செல்லவிட வேண்டாம். அவரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் கைப்பற்றலாம் என்று தன்னுடைய சகாபாக்களுடைய ஆலோசனை நடத்தி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313, 315, 316 அல்லது 310 என்பதாக பதிவு செய்யப்படும். எதுவாக இருந்தாலும் 316 சகாபாக்களுக்கு உட்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அபு சுஃபியானுடைய வியாபாரத்தை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறுகிறார்கள். அப்படி வெளியேறும் பொழுது ஒரு யுத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறவில்லை. ஒரே ஒரு குதிரை மாத்திரம் தான் இருக்கிறது. 70 ஒட்டகங்கள் மாத்திரம் தான், 316 நபர்களுக்கு 70 ஒட்டகங்கள் மாத்திரம் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு சகாபாக்களும் ஒரு குறிப்பிட்ட நேரம் பயணம் செய்வார்கள். அதற்கு பிறகு இறங்குவார்கள். அதற்கு அல்லாஹ் அதற்கடுத்து பயணம் நடந்தவர் அந்த ஒட்டகத்தின் மீது பயணம் செய்வார். இப்படி 3 பகுதிகளாக பிரித்து அபு சுஃபியானுடைய வியாபாரத்தை தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி ரமலானினுடைய மாதம் ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரி 2 ஆண்டு ரமலானினுடைய மாதம் 8 அல்லது 12 பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலிருந்து கிளம்புகிறார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்ப ஆரம்பித்தவுடன் அபு சுஃபியான் மிக நேர்ச்சியானவர். அபு சுஃபியான் அவரினுடைய தாய், அவரினுடைய தந்தை, அவரின் தந்தை, அவரின் தந்தை, அவரின் தந்தை என்று யுத்த களத்திலேயே தங்களுடைய சிந்தனையை வார்த்தெடுத்தவர்கள். எப்பொழுது வேண்டும் யாராவது அபு சுஃபியான் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அபு சுஃபியான் சிந்தனையில் தான் பயணம் செய்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரினுடைய கையை போல் ஓங்கிவிட்டது. மதீனாவா மக்காவாசிகளாக நின்மோடி நேரடியாக அமர்ந்து எங்களுக்கு ஒப்பந்தம் செய்யக்கூடிய அளவிற்கு, எமக்கு கட்டளையிடக்கூடிய அளவிற்கு அவரினுடைய கை ஓங்கியிருக்கிறது. ஆதலால் அவர் நுண்ணிய பார்வையோடு நுணுக்கமான முறையிலேயே தன்னுடைய பயணங்களை அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் கேட்பார், ஏதோ ஒரு படை வருகிறதாமே, ஏதோ ஒரு படை இந்த இடத்தில் கூடாரமிட்டு இருக்கிறதாமே. அப்படி ஒரு இடத்தில் கேட்கும் பொழுது அபு சுஃபியானுக்கு பதில் சொல்லப்பட்டது, ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் அவருடைய தோழர்களும் உங்களினுடைய பொருளாதாரத்தை தடுப்பதற்காக வேண்டி, உங்கள் வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அபு சுஃபியான் அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருப்பார். பின்னால் ஒரு காலத்தில் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே அபு ஜஹிலுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அபு ஜஹிலே, மக்காவாசிகளே, உங்களினுடைய வியாபாரத்தை பாதுகாக்க கிளம்புங்கள். உங்களினுடைய வியாபாரத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்க வருகிறார் என்பதாக லண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய கரத்தில் அந்த கடிதத்தை கொடுத்து ஒப்படைத்து விடுவார். அந்த மனிதன் இப்பொழுது மக்காவிற்கு நுழையும் பொழுது தன்னுடைய முகங்கள் தன்னுடைய ஆடையை கிழித்தவனாக ஒரு சோக பாட்டு பாடும் பொழுது அரபுகளினுடைய குணம் தன்னுடைய ஒட்டகையினுடைய மூக்கை கிழித்தவனாக அந்த லண்டம் அடித்துக் கொண்டு சொல்கிறான், மக்காவாசிகளே, உங்களினுடைய வியாபாரம், மக்காவாசிகளே, முஹம்மது வெற்றி பெறப் போகிறார். உங்களினுடைய வியாபாரம் உங்களிடத்தில் வருமா என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் அவருடைய தோழர்களும் உங்கள் வியாபாரத்தை கொள்ளையடிக்க போகிறார்கள் என்பதாக அவர் ஒரு துக்க பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். உடனே இந்த அபூஜெயில், இதுதான் யதார்த்தம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய படையை திரட்ட வேண்டுமானால் இதை காரணமாக காட்டி திரட்ட முடியும் என்பதாக காபாவிற்கு மேலே ஏறிக்கொண்டு இப்பொழுது கூவி அழைக்கிறார். எம்முடைய தேசத்தில் பயந்து கொண்டிருந்தவர், எம்முடைய தேசத்தில் இன்றைக்கு உலகத்தில் வாழ்வதற்கு தயங்கியவர், எம்முடைய தேசத்தில் எம்முடைய அடிமையாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எம்முடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் ஏற்பட்டு விட்டது. இந்த இடத்தில் நாம் வீரத்தை செலுத்தாவிட்டால், இந்த இடத்தில் நம்முடைய வீரத்தை வெளிப்படுத்தாவிட்டால் மக்காவாசிகளாகிய நமக்கு அவமானம், நமக்கு கேவலம், தாக்குதல் நடத்தலாம், ஆதலால் இந்த வியாபாரத்தை பாதுகாக்க கிளம்புங்கள் என்பதாக இவன் அறிவிப்பு கொடுத்தவுடன் மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 1300 இளைஞர்கள் மாத்திரம், திறமையான இளைஞர்கள், மிக முக்கியமான தளபதிகள் அபு ஜஹில், உத்பா, ஷைபா, இப்படி உமையா என்ற திறமையான தலைவர்கள், இவர்களுடைய தலைமையின் கீழ் 1300 குஃபார்கள் படை ஒன்று சேர்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்களை அறுத்து மாத்திரமே சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான குதிரைகளோடு மிகப்பெரிய பலத்தினுடைய சக்தியோடு இப்பொழுது அபூஜகிரினுடைய அந்த படை மக்காவிலிருந்து பதிலை நோக்கி கிளம்புகிறார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் அபு சுஃபியான், அதாவது மதீனாவிற்கு வழியிலே, மதீனாவை தாண்டிதான் மக்காவிற்கு செல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது மஜீதிபுன் அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இடத்தில் அபு சுஃபியான் கேட்கிறார், இந்த இடத்தில் யாராவது வந்தார்களா, இந்த இடத்தில் யாராவது கூடாரமிட்டு இருக்கிறார்களா? அதற்கு அந்த மஜீதிபுன் அம்ர் சொன்னார், யாரும் இந்த இடத்தில் கூடாரம் இடவில்லை, ஆனால் இரண்டே இரண்டு வாலிபர்கள் இதோ இந்த கிணற்றிலே தண்ணீர், தங்கள் ஒட்டகத்திற்கு தண்ணீர் குடிக்க வைத்தார்கள். உடனே அபு சுஃபியான் மிக தேர்ச்சியான ஒரு சிந்தனை உடையவர், என்னதான் அவர் காஃபிராக இருந்தாலும் அவரினுடைய ஒரு உண்மையான அந்த வீரத்தை, அவரினுடைய உண்மையான அந்த நுணுக்கத்தை பாராட்டித்தான் ஆக வேண்டும். குதிரையிலிருந்து இறங்குவார், அவர்களினுடைய அந்த ஒட்டகத்திற்கு தண்ணீர் கொடுக்கப்பட்ட அந்த கிணற்றிற்கு அருகிலே செல்வார், அந்த ஒட்டகம் அப்பொழுதுதான் சாணி போட்டிருக்கும், அந்த சாணியை கிளறுவார், உடனே அந்த சாணியிலிருந்து ஒரு பேரித்த மரம் கொட்டையை எடுப்பார். உடனே அபு சுஃபியான் சொல்வார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பேரித்த மரம் கொட்டைகளை இந்த உலகத்தில் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஒட்டகம் மதீனாவினுடைய ஒட்டகம் தான். அப்படியானால் இந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் இறைத்த கூட்டம் மதீனவாசிகளாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் முகமதும் அவர்களுடைய தோழர்களும் இங்கோ ஏதோ ஒரு இடத்திலே நம்முடைய வியாபாரத்தை தடுப்பதற்கு, எம்முடைய வியாபாரத்தை பிடிப்பதற்கு வந்துவிட்டார்கள் என்று சுதாரித்து தன்னுடைய பாதையை கடல் வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்கிறார்கள். பதிலினுடைய மைதானத்திற்கு அப்பால் இருந்து கொண்டு இவர் பதிலோடி வருவார், நாம் இவர்களுடைய வியாபாரத்தை பிடித்து விடலாம் என்று. ஆனால் அபு சுஃபியான் அதற்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த திட்டத்தை கணித்தவராக தன்னுடைய ஒட்டகங்களையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் திருப்பி மக்கா, அதாவது கடல் வழியாக மக்காவினுடைய பாதையை திருப்பி விடுகிறார். இப்படி திருப்பும் பொழுது மீண்டும் அபு சுஃபியான் அபூஜஹிலுக்கு கடிதம் எழுதுகிறார், உங்கள் வியாபாரத்தை நான் பத்திரமாக மீட்டுவிட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, போர் செய்ய வேண்டாம், யாரையும் தாக்குதல் நடத்த வேண்டாம், நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்பதாக அபூஜஹிலுக்கு மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பப்படும். ஆனால் அந்த அபூஜஹில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அந்த பதிலினுடைய மைதானத்திற்கு கொண்டு வர விரும்பினார். அவன் வீரமாக பேச ஆரம்பித்தான், என்ன இந்த மகன்ன, அவருக்கு நாம் பாடம் புகுத்த வேண்டும், அவர் என்னுடைய பொருளாதாரத்தை கை வைக்காவிட்டாலும் பதிலினுடைய மைதானத்தில் நாங்கள் 3 நாட்கள் தங்குவோம், 3 நாட்கள் இசைகளை பாடுவோம், 3 நாட்கள் நாங்கள் ஆட்டம் நடத்துவோம், 3 நாட்கள் நாங்கள் இந்த பூமியிலே வீரத்தை செலுத்துவோம், அப்பொழுதுதான் இந்த முகமதும் அவருடைய தோழர்களும் உணர வேண்டும், இந்த மக்காவாசிகள் மீது கை வைத்தால் உங்களால் கை வைக்க முடியாது என்று அந்த முகமது உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் பதிலினுடைய மைதானத்திற்கு சென்று செல்வோம் என்பதாக தன்னுடைய படையை மீண்டும் பதிலினுடைய மைதானத்தை நோக்கி திருப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த தகவல் கேட்கப்படுகிறது, அபு சுஃபியான் தப்பித்து விட்டார், அபு சுஃபியான் தப்பித்து விட்டார், ஆனால் அபூஜஹிலுமோ ஒரு பெரிய கூட்டத்தோடு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 313 சஹாபாக்களோடு ஆலோசனை நடத்துவார்கள். 313 நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு சில எண்ண நண்பர்கள் வேண்டுமையானால் கருத்து முரண்பாடுகள் பல அறிவிப்புகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அந்த பதிலினுடைய அந்த சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை நடத்துகிறார்கள். நாம் வந்த நோக்கம் அபு சுஃபியானை பிடிப்பதற்கு தான், ஆனால் அபு சுஃபியானோ இப்பொழுது தப்பித்து விட்டார். ஆனால் இப்பொழுது மக்கா குறைஷிகள் ஒரு பெரிய படையோடு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் என்ன செய்யலாம்? உடனே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்திருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் விட வேண்டாம், பொருளாதாரம் போகட்டும், நாம் இறந்ததை மீட்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான் யா ரசூலல்லாஹ், இந்த குஃபார்களினுடைய அல்லாஹ் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தலை குனிந்து நின்றார்கள். எங்களினுடைய பேச்சை நீங்கள் கேட்பதை போன்று, எங்களினுடைய ஆலோசனையை நீங்கள் விரும்புவதை போன்று தெரிகிறது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களிடத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறோம். எங்கள் தாயை பாதுகாப்பதை விட, எங்கள் மனைவியை பாதுகாப்பதை விட, எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பதை விட உங்களை பாதுகாப்போம் என்று நாங்கள் சத்திய பிரமாணம் செய்திருக்கிறோம். நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களிடத்தில் கேட்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறோம், நீங்கள் எங்களைத்தான் உங்களுக்கு பின்னால் நாங்கள் வர தயார். இந்த கடலை பார்த்து எங்களை மூழ்க சொன்னால் நாங்கள் மூழ்க தயாராக இருக்கிறோம். உடனே மீண்டும் ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார், யார் சூழல்லா யார் சூழல்லா என்ன நினைத்தீர்கள் இந்த அன்சாரிகளை?
உணர்ந்து கொண்டார் என்று சொல்வது சத்தியம்தான். இவர் எந்த இடத்தில் நான் இருப்பக்கூடிய இடத்தில்
மிக துல்லியமாக கணித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பேசாமல் செல்லும் பொழுது அவர் கேட்பார், உங்களை பற்றி அறிவிக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், ஈராக்கிலே ஒரு தேசம் இருக்கிறது, மா என்று சொன்னால் அரபியில் தண்ணீர் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், நாங்கள் தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறோம். அந்த அறிஞர் அந்த வயதானவர் நினைத்துக் கொண்டார், ஈராக் தேசத்தினுடைய அந்த கிராமம் தண்ணீர் என்ற அந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதாக. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கையை பேசினார்கள். நாங்கள் எல்லாம் மூலத்தில் தண்ணீரில் இருந்துதான் இவர்களை படைத்திருக்கிறார் அல்லாஹ் என்ற அந்த நுண்ணிய கருத்தை தன்னை பற்றி தெளிவாக தெளிவுபடுத்தாமலும் அதே சமயத்தில் பொய் பேசாமலும் மிக நுண்ணியமான நுணுக்கமான பதிலை அந்த வயோதிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கூடாரத்திற்கு வந்தவுடன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த மூவரையும் அனுப்பி நீங்கள் மக்காவாசிகளை பற்றி கண்காணித்து வாருங்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், யாரெல்லாம் இருக்கிறார்கள், எவ்வளவு பலத்தோடு இருக்கிறார்கள் என்று. காரணம், வரும்பொழுது நாம் பலம் இல்லாமல் வந்தோம், இப்பொழுது நாம் அவர்களை எதிர்க்கப் போகிறோம். எதிரிகளினுடைய பலம் தெரிந்தால்தான் அவர்களுடைய போராட முடியும். அவர்களை பற்றி நீங்கள் விசாரியுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வழி அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூடாரத்தில் அசல் தூண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிவதியாக தாழ்ந்தவர்கள் ஒரு சிறுவன் தன்னுடைய ஒட்டகத்திற்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருக்கிறார். உடனே அறிவதி எல்லா மற்ற சகாபாக்கள் நினைக்கிறார்கள், இவர் அபு சுஃபியானுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் நினைத்து அந்த சிறுவனை கைது செய்து வந்து இப்பொழுது அந்த சிறுவன் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கேட்பார்கள், நீ அபு சுஃபியானுடைய கூட்டம் தானே? அந்த சிறுவன் மறுப்பான், இல்லை இல்லை, நான் மக்காவாசிகளினுடைய கூட்டத்தை சார்ந்தவன். உடனே அறிவதி எல்லா அடிக்க ஆரம்பிப்பார்கள். உடனே சொல்வான், ஆ நான் அபு சுஃபியானுடைய கூட்டத்தை சார்ந்தவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முடித்து சொல்வார்கள், அவன் உண்மையை பேசும்பொழுது அடித்தீர்கள், அவன் பொய் பேசும்பொழுது நீங்கள் விட்டுவிட்டீர்கள். உண்மையில் அவன் அபு சுஃபியானுடைய கூட்டத்தை சார்ந்தவன் இல்லை, உண்மையில் அவன் மக்காவாசியை சார்ந்தவன் தான். அந்த சிறுவனை அழைத்து வாருங்கள், சிறுவனே சிறுவனே யாரெல்லாம் வந்திருக்கிறீர்கள்? அந்த சிறுவன் சொன்னான், மக்காவினுடைய எல்லா தலைகளும் இந்த இடத்தில் இருக்கிறது, எத்தனை நபர்கள் இருப்பார்கள்? அந்த சிறுவன் சொல்வான், எனக்கு என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஒரு நாளைக்கு என்ன சாப்பிடுகிறீர்கள், ஒட்டகத்தினுடைய கரியை எத்தனை ஒட்டகம் அறிப்பீர்கள்? எங்கள் கூட்டத்திலே 10 ஒட்டகம் அறுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், 10 ஒட்டகம் அறுக்கப்படுமையானால் 1300 நபர்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், செல்லலாம் என்பதாக அந்த சிறுவனையும் அனுப்பி வைத்து விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது மக்காவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உமைர் இப்னு வஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை ஒற்றை பார்ப்பதற்காக வேண்டி இப்பொழுது அபூஜைகளினுடைய தலைமையில் இது முஸ்லிம்களினுடைய படையினுடைய நிலைமை. இப்பொழுது அபூஜைகள் என்ன செய்வானேயானால், முஹம்மது அவர்களுடைய தோழர்களை பற்றியும் நீ ஒற்றை பார்த்து விட்டுவா, கண்காணித்து விட்டுவா என்பதாக உமேர் இப்னு வஹ்ஷை அனுப்பி வைப்பார்கள். அந்த உமேர் சுற்றி பார்ப்பார், எல்லா நிலைமைகளையும் பார்த்துவிட்டு அபூஜைகளினுடைய கரத்தை குறித்து சொல்வார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், சாப்பிடுவதற்கு மட்டமான தேரிச்சம்பளத்தை தான் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஆட்களும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லை என்று சொன்னாலும், உணவு இல்லை என்று சொன்னாலும், ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னாலும், ஆர்பலம் இல்லை என்று சொன்னாலும், ஒவ்வொருவரும் மதீனாவில் இருந்து கிளம்பும் பொழுதே தங்கள் தலைக்கு மேலே மரணத்தை சுமந்தவர்களாக வருகிறார்கள். ஒரு ஆயுதமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய உங்களை எதிர்ப்பதற்கு அந்த கூட்டம் தயாராகிறார்களே, ஆனால் அவர்களிலே ஒருவர் சாகுவதற்கு முன்னால் உங்களிலே ஒருவனுடைய கழுத்தை விட்டாமல் சாக மாட்டார்கள். உண்மையில் அதுதான், ஒருவர் வாழ்வதற்காக வேண்டி போராடுகிறார், ஒருவனின் உலகத்திலே ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி போராடுகிறார், இனி ஒருவனோ அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் சாகுவதற்காக வேண்டி போராடினார். லட்சம் மதங்கள் வாழ்வதற்காக வேண்டி போராட்டங்களுக்கு நின்றாலும் சாக வேண்டும் என்ற ஒரே ஒரே ஒரு மனிதன் போராட்டத்தில் நின்றான், லட்சம் நபர்களும் பயப்படுவார்கள், இவன் சாகுவதற்கு முன்னால் யாரையாவது ஒருவனை வெட்டி விட்டுதான் சாகுவான், அந்த வெட்டி என் கழுத்தில் விழுந்து விடுவோம் என்று இயற்கையில் அல்ல பயத்தை ஏற்படுத்துவான். இந்த உணர்வு வாங்க சொல்வார், அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, ஆயுதம் இல்லை, ஆண்களம் இல்லை, உணவு இல்லை என்றாலும் உங்கள் கழுத்தை வெட்டாமல் அவர்களுடைய கழுத்தை உங்களால் வெட்ட முடியாது, மரணத்தை மாத்திரமே தங்கள் தலைக்கு மேலே சுமந்தவர்களாக உங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அபூஜைகள் அடங்க மாட்டார். என்றால் இந்த உண்மையை விடமாட்டார். உத்துபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் அவனும் அபூஜைகளை போன்ற ஒரு பெரிய தலைவன் தான். அவரிடத்தில் போய் சொல்வார், முஹம்மதினுடைய இந்த நிலைமைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய நிலைமைகளை சொன்னவுடன் அந்த உத்துபா எழுந்திருப்பார். அபூஜைகளே, யார் ஆஷார குறைஷ் குறைஷி போத்திரமே, நீங்கள் யார்? அந்த முஹம்மதியா உங்களுடைய சகோதரரின் குழந்தை இல்லையா? உங்களுடைய சொந்த பந்தம் இல்லையா? நீங்கள் யாரை விட்டு நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடைய உறவினர்கள். நீங்கள் வெற்றி பெற்றாலும் வரலாறுகளில் இப்படி பதிவு செய்யப்படும். சொந்த பந்தங்களினுடைய முகங்களையே வெற்றிய கூட்டம் மக்காவாசிகள் என்று பதிவு செய்யப்படும். அல்லது நீங்கள் தோல்வி பெற்றால் முகமதியினுடைய கரத்தால் தோல்வி பெற்று விட்டார்கள் என்று வரலாறுகளில் விரிவுபடுத்தப்படும். ஆதலால் வேண்டாம், இந்த யுத்தம் நம்முடைய பொருளாதாரம் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நாம் திரும்பி சென்று விடலாம் என்பதாக இந்த உத்துபா உபதேசம் செய்கிறார். உடனே அபூஜைகள் கேட்பான், உத்துபா உத்துபா, உன்னுடைய ஈரக்குறை என்ன சுருங்கி விட்டதா? இது அரபுகள் ஒரு கோலையை பார்த்து இந்த அரபுகள் இந்த வார்த்தையை சொன்னாலும் அவனுக்கு வீரம் வந்துவிடும். அந்த வார்த்தையை அபூஜைகள் கேட்கிறான், உன்னுடைய ஈரக்குறை என்ன சுருங்கி விட்டதா? உடனே உத்துபா சொல்வார், யாருடைய ஈரக்குறை சுருங்கி விட்டது? நாளை தினம் பார்க்கலாம் என்பதாக அந்த கூட்டம் போராட வேண்டாம் என்று உத்துபா உபதேசம் செய்யும் பொழுதும் இந்த அபூஜைகள் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் அந்த உபதேசத்தை மறுத்தவனாக போராடித்தான் ஆக வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய கழுத்தை வெட்டித்தான் ஆக வேண்டும் என்ற மிக முக்கியமான குறிக்கோளிலே அவர்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹன்னான் என்ற அந்த இடத்தை தாண்டி இப்பொழுது சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள், நாம் செல்லலாம் மதுரையினுடைய மைதானத்தை நோக்கி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வெற்றியை நமக்கு தருவான் என்ற அந்த வீர முழக்கத்தோடி தக்பீர் முழக்கத்தோடி அல்லாஹுடைய தூதர் அந்த ஹன்னானை தாண்டி பத்ரினுடைய மைதானத்தை நோக்கி அல்லாஹுடைய தூதர் நடந்து வருகிறார்கள். இப்படி நடந்து வரும் பொழுது பத்ரினுடைய மைதானம் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வருகிறது. நீர்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்திலே கூடாரம் போடுவதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு கட்டளையிடும் பொழுது அப்பொழுது அல் ஹிபாப் இப்போ முந்தி என்று சொல்லக்கூடிய சஹாபி எழுந்திருப்பார், யார் ரசூலுல்லாஹ் யார் ரசூலுல்லாஹ், இந்த இடத்திலே அல்லாஹ் வஹி கொடுத்தானா? நீங்கள் கூடாரம் போட வேண்டும் என்று அல்லாஹுடைய வஹியா அல்லது உங்களினுடைய திட்டமா? அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதரிடத்திற்கு சொல்வார்கள், அந்த முந்தி என்ற சஹாபி இது வஹியாக இருக்குமையானால் நாங்கள் கட்டுப்பட தயாரியார் சொல்லல்லா. அல்லாஹுடைய தூதர் சொல்வார், இது வகை அல்ல, என்னுடைய சுய கருத்து தான் என்று சொன்னவுடன் அந்த முந்திர் என்ற அந்த நபித்தோழர் ஒரு ராணுவ நபித்தோழர் நிபுணர் அவர் சொல்வார், யார் சூழல்லா வேண்டாம், இந்த இடத்தில் நான் கூடாரத்தை அமைக்க வேண்டாம், மதுரையில் எத்தனையோ நீர்நிலைகள் இருக்கிறது, யார் சூழல்லா, எல்லா நீர்நிலைகளையும் நம்முடைய முதுகுக்கு பின்னால் ஆக்கிக் கொள்வோம், எல்லா நீர்நிலைகளையும் நாம் உடைத்து விடுவோம், நாம் குடிப்பதற்கென்று ஒரே ஒரு நீர்நிலையை மாத்திரம் கையில் வைத்திருப்போம், அப்படி நமக்கு தாகம் எடுக்கும் பொழுது நாம் இந்த நீரை குடித்துக் கொள்ளலாம், எதிரிகளுக்கு தாகம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத பொழுது அவர்கள் போராட்ட வருவார்கள் நிற்பதற்கு போர் செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு இடத்தை கீழ்பகுதி அவர்கள் எடுத்துக் கொள்கிறார், வேளாண் பகுதியை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் சஹாபாக்களுக்குமோ இரவு நேரத்தில் வந்ததினால் நிற்பதற்கு கூட ஒரு சரியான பூமி இல்லை, பள்ளம் குழியுமான பூமி இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் பத்ரினுடைய மைதானத்திற்கு வந்தீர்கள், ஆள்களமும் இல்லை ஆயுத பலமும் இல்லை, அந்த நேரத்தில் நிற்பதற்கு கூட ஒரு பூமி வலுவாக இல்லை, இது
எங்களுடைய 316 ஜனாசாக்களை விதி குறித்துதான் உங்களுடைய கருத்தை வெட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு கீழே நம்மிடத்தில் ஒரே ஒரு வெள்ளை குதிரை இருக்கிறது. அந்த குதிரையை கூடாரத்திற்கு கீழே கட்டி போடுகிறோம். எங்களுடைய ஜனாசாக்களை மிதித்து வருவதை நீங்கள் பார்த்து விட்டால் அந்த குதிரையின் மீது ஏறியவர்களாக உங்களை ஓட சொல்லவில்லை. மதீனாவிற்கு சொல்லுங்கள், எங்களை விட உங்களுடைய உயிரை நேசிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்து இந்த கூட்டத்தினுடைய கருத்தை வெட்ட வேண்டும் யார் சூழலா என்று சாதிபுர் ஆனோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் சம்மதிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயரமான ஒரு கூடாரம் அமைக்கப்படுகிறது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படைகளை எல்லாம் மைதானத்திற்குள் அழைத்து வருகிறார்கள். எந்த கவச ஆடைகளும் இல்லாமல், உடைந்த வாள்களோடி, எரிவதற்கு ஈட்டிகள் கூட இல்லாமல், வெறும் அம்புகளை மாத்திரமே கையில் வைத்துக் கொண்டு, வெறும் அம்புகளை மாத்திரமே கைகளில் வைத்துக் கொண்டு, தப்பிப்பதற்கு குதிரைகள் கூட இல்லாமல் வெறும் நடந்தவர்களாக இப்பொழுது படை வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த படை வரும்பொழுது சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே, தொழுகைக்கு உட்பதை போன்று சப்பை சரியாக ஆக்குங்கள். அந்த நேரத்தில் சவாத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவர்களுடைய வயிறு கொஞ்சம் விட்டலாக அந்த சப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், இஸ்தாபுயா சவால், சவாதே சப்பை சரி செய்து கொள், சவாதே சப்பை சரி செய்து கொள். அந்த நபி தோழர் கேட்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அம்புகளை கொண்டு அந்த சவாதியுடைய வயிற்றில் குத்தி விடுவார்கள். அந்த நபி தோழர் சட்டையை தூக்கி விடுவார். யா ரசூலல்லா, யா ரசூலல்லா, நீங்கள் வாய்களால் சொல்லியிருந்தால் சரி, நீங்கள் என்னுடைய வயிற்றை குத்தி விட்டீர்கள், எனக்கு வேதனை ஏற்பட்டு விட்டது, ஆதலால் எனக்கு ஏற்பட்ட அதே வேதனை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் யா ரசூலல்லா, அப்பொழுதுதான் என்னுடைய மனம் திருப்தி அடையும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சட்டையை கணிசை தூக்குவார்கள். அந்த சவால் பின்னாடி சென்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தோளோடி அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வயிற்றில் குத்துவார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த சவால் சொல்வார், யார் சூழல்லா பாருங்கள், யார் சூழல்லா பாருங்கள், குப்பார்கள் எல்லாம் உங்கள் வயிற்றை குத்துவது என் நோக்கம் இல்லை. இன்றைய தினத்திலே, இன்றைய தினம் எனக்கு கடைசி தினமாக இருக்கலாம், இன்றைய தினத்திலே என் கழுத்து வெட்டப்படலாம் யார் சூழல்லா, அந்த சூழ்நிலையை நான் நிரூபிக்கிறேன். என்னுடைய உடம்பு உங்களுடைய உடம்பை உரச வேண்டும், என்னுடைய வாய் உங்களுடைய வயிற்றை குத்த வேண்டும், இறுதியாக என்னுடைய தோளும் உங்களுடைய தோளும் முட்ட வேண்டும், அதற்கு பிறகு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது யார் சூழல்லா. அந்த வரக்கத்தான உடம்பை குத்துவதற்காக வேண்டியும் தொட்டு தடவுவதற்காக வேண்டியும் தான் நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு துஆ செய்வார்கள், உண்மையில் அந்த சவால் என்ற சஹாபி அந்த பதிலினுடைய யுத்தத்தில் கொலை செய்யப்படுவார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய படை தயாராக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அபூஜைகளினுடைய படை கொண்டு வரப்படும். அபூஜைகளினுடைய படை வந்ததற்கு பிறகு அந்த அபூஜைகள் கைகளை தூக்குகிறார். அல்லாஹ்வே, இன்றைய நிலத்திலே எங்களிடத்தில் புதிய கொள்கையை இந்த முகமது கொண்டு வந்தார். தாயையும் தகப்பனையும் குழந்தையையும் தகப்பனையும் குடும்பங்களுக்கு மத்தியிலெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தினார். ஆதலால் இந்த முகமதுக்கு எதிராக எங்களுக்கு இறைவனே நீ உதவி செய்ய வேண்டும், லாத்துக்கும் முஸாவிற்கும் நீ கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். இன்றைய தினம் உனக்கு யார் விருப்பமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்ய என்பதாக அந்த அபூஜையில் தன்னுடைய கூட தன்னுடைய படைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மைதானத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக அல்லாஹ் எப்படி ஒரு குஃபாருக்கு உதவி செய்வான்? இப்பொழுது அந்த அரபுகளினுடைய சம்பிரதாய அடிப்படையில் இப்பொழுது முதலில் ஒருவர் ஒருவராக மோத வேண்டும், அதற்கு பிறகுதான் மொத்தம். இப்பொழுது அபூஜைக்கு அழைப்பு கொடுப்பார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய கூட்டத்திலிருந்து வீரர்களை அனுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் மூன்று அன்சாரி தோழர்களை அனுப்புவார்கள். அப்பொழுது அபூஜைகள் சொல்வான், ஏன் நீங்கள் எல்லாம் யார்? அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அன்சாரோம், நாங்கள் எல்லாம் அன்சாரிகள், மதீனாவாசிகள், உங்களுக்கும் எங்களுக்கும் பகை இல்லை. முஹம்மதே, ஏன் உன்னுடைய குடும்பத்தாரை இன்றைய தினம் பாதுகாக்க நினைக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்தாரிலிருந்து நீ ஆளுகளை அனுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மூன்று நபர்களையும் திருப்பி வாங்கிக் கொண்டு, கும் யா அலி, கும் யா ஹம்சா, கும் யா உபாதா, இந்த மூவரும் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சொந்த ரத்தம் தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த மூவரையும் அனுப்புவார்கள். அப்பொழுது அந்த எதிரிகளினுடைய படையிலிருந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று மூன்று பேர்கள் இப்பொழுது வெளியேறுவார்கள். அந்த மூவரும் கேட்பார்கள், அப்பொழுது சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் அகுல் பை நபியினுடைய குடும்பத்தார்கள் என்று சொன்னவுடன் அந்த மூவரும் சொல்வார்கள், சங்கையான எதிரிகள் தான் எங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் வாள்களை சுழற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாள்களை சுழற்றுவதற்கு முன்னால் தன்னுடைய கூட்டத்திற்கு உபதேசம் செய்வார்கள், என்னுடைய கூட்டமே என்னுடைய கூட்டமே, இன்றைய தினம் இன்றைய தினம் எதிரிகளை உங்கள் பக்கம் அனுப்பி வையுங்கள், எதிரிகள் உங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு கொடுங்கள், எந்த சூழ்நிலையிலும் கட்டளை இல்லாமல் உங்களுடைய அம்புகளையோ உங்களுடைய வாள்களையோ சுழற்ற வேண்டாம், தூரத்தில் இருக்கும்போது அம்பெறியாதீர்கள், அவர்கள் பக்கத்தில் வந்தவுடன் நான் கட்டளையின் பொழுது அம்பெறியுங்கள், இந்த கூட்டத்தில் நம்முடைய கழுத்து வெட்டப்பட்டாலும் சரி அவர்களுடைய கழுத்து வெட்டப்பட்டாலும் சரி எம்முடைய நாவுகளில் இருந்து ஒரே ஒரு கோஷம் தான் நீக்க வேண்டும், அஹதுன் அஹத் என்ற ஒரே கோஷத்தை முழங்கியவர்களாகத்தான் நாம் வெட்டினாலும் சரி நம்மை வெட்டினாலும் சரி இந்த கோஷத்திற்கு மாற்றமாக வேற எந்த வார்த்தையும் இந்த பதிலினுடைய மைதானத்தில் ஒழிக்க கூடாது. அஹதுன் அஹத் எந்த ரப்பினுடைய பெயரை கொண்டு இந்த உலகத்திற்கு இந்த பதிலினுடைய மைதானத்திற்கு வந்தோமோ அந்த ரப்பு நமக்கு போதும் என்ற இடத்திலே வெற்றி பெறுவதற்கு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கோஷத்தை எடுத்துக் கொடுக்கிறார். இப்பொழுது ஹம்சா ரதி அல்லா அலிரதி அல்லா உபாதா ரதி அல்லா சென்ற விரைவிலேயே தங்களினுடைய எதிரிகளை எல்லாம் வெட்டி விடுகிறார்கள். முதல் முறையாக கோஷம் முதல் முறையாக எதிரிகளினுடைய கழுத்து வெட்டப்படுகிறது. அடிவாங்கிய சமூகம் ஈமானை நெஞ்சிலே சுமந்த சமூகம்
உங்களை வலுப்படுத்தக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய
ராஜா இப்பொழுது மதுரையுடைய மைதானத்தில் இறக்க ஆரம்பித்து விட்டான். ஜிப்ரி வாள்களை கொண்டு மதுரையுடைய மைதானத்தில் இறங்கி விட்டான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கவசத்தை மாட்டுவார்கள், வெளியிலே கூடாரத்தை விட்டு வருவார்கள். அபூபக்கர் அழைப்பார், அபூ அபூபக்கர் அபூபக்கரே பாருங்கள் சுபச் செய்தி, என்னுடைய ரப்பு கைவிட மாட்டான். வலா யஹ்சபன் அல்லாஹ் வாஃபிலன் அம்மா யஅமல் ஸாலிமூன், அநியாயம் செய்தவர்களை எல்லாம் பார்க்காமல் இருக்க மாட்டான். இதோ அபூபக்கர், இதோ அபூபக்கரே பாருங்கள். ஆஹிதபில் அசிகி, ஜிப்ரீல் தன்னுடைய குதிரையை பிடித்தவராக வாளை கொண்டு பதிலே வெட்டி கொண்டிருக்கிறார். இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், நாங்கள் வாள்களை தூக்கினோம், ஆனால் எதிரிகளினுடைய தலையெல்லாம் விழுந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அலியே அலியே, உன் பக்கத்திலே ஜிப்ரீல் இருக்கிறான், உன் பக்கத்திலே மீகாயில் இருக்கிறான். அல்லாஹ் 3000 மாணவர்களை தொடர்ச்சியாக மைதானத்தில் இறக்க ஆரம்பித்து விட்டார். சஹாபாக்கள் வாளை தூக்குவார்கள், எதிரிகளினுடைய தலையெல்லாம் துண்டாகிவிடும். இக்ரிமா சொல்வார், இவர் பின்னொரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் சொல்வார், நான் மதீனாவுடைய நாளில் காஃபிராக இருந்தேன், என்னுடைய தோழர்கள் எல்லாம் மதீனாவாசிகள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் வாளை தூக்க நான் செய்தார்கள், எங்கள் முகங்கள் எல்லாம் இரண்டு துண்டுகளாக பிளக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மதீனாவுடைய மைதானத்தில் எல்லாம் 3000 மாணவர்களை ஜிப்ரீலினுடைய தலைமையில் லைலத்துல் கத்ரினுடைய இரவில் மாத்திரமே இறங்கக்கூடிய அந்த ஜிப்ரீல், நபிமார்களுக்கு வஹீ கொண்டு மாத்திரமே இறங்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் மூமின்களை பாதுகாப்பதற்கு, சஹாபாக்களுக்கு உதவி செய்வதற்கு தலைமையேற்றவராக இப்பொழுது இறங்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கவசத்தை மாட்டியவர்களாக பத்ரினுடைய மைதானத்தில் வருகிறார். என் தோழர்களே, என் தோழர்களே, எதிரிகள் உங்களுக்கு முன்னால் இவர்களினுடைய கழுத்தை வெட்டி நீங்கள் செய்தாரா, அவர்களினுடைய கருத்தால் நீங்கள் செய்தாரா, முக்குமிலா, இந்த யுத்தத்தில் முன்னோக்கி சென்று கொண்டு பின்வாங்காமல் நீங்கள் முன்னோக்கி சென்றால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், கூ அன் புசகோம், எழுந்திருங்கள் என் தோழர்களே, எழுந்திருங்கள் என் தோழர்களே, சொர்க்கம் இந்த பதிலுக்கு முன்னால் இருக்கிறது, சொர்க்கம் இந்த பதிலே தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்பார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இப்பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உமைர் இப்னு ஹுமாம் என்ற நபி தோழர் ஏதோ சொர்க்கம் இருக்கிறதா, இந்த பதிலினுடைய மைதானத்தில் சொர்க்கம் இருக்கிறதா, ஆ இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டால் அல்லது இந்த யுத்தத்தில் எதிரிகளினுடைய கழுத்தை வெட்டினால் அல்லாஹ்வுங்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பார். அர்த்த வசமாவாத்தி வல்லாமல் வானம் பூமியை விசாரமானது. அந்த தோழர் சொல்வார், யாரசூலல்லாஹ், நான் இந்த யுத்தத்தில் சகிதானால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இந்த பதிலினுடைய கழுத்து வெட்டப்பட்டால் அல்லது நீ யாருடைய கழுத்தை வெட்டினாலும் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். அந்த தோழர் பதிவு செய்யப்படும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார், தன் கையிலே பெரித்த மரத்தை சாப்பிடுவார், இந்த பெரித்த மரத்தை தூக்கி எழுதிவிட்டு பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த யுத்தத்தில் சகிதானால் சொர்க்கம் என்று சொன்னதற்கு பிறகு இந்த பெரித்த மரத்தை சாப்பிடுவதற்கு ஒரு நேரம் தேவைப்படுமா இல்லையா? அந்த நேரம் கூட இந்த பூமியில் நான் அதிகமாக வாழ்வதாக நினைக்கிறேன், எனக்கு பசி தேவையில்லை, எனக்கு பெரித்த மரம் தேவையில்லை, என்னுடைய உண்மையான பசி சகாதத்து தான் என்று பெரித்த மரத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த உமேரின் நபித்தோழர் உள்ளே பதிலினுடைய மைதானத்தில் சகிதாகுவார். எதிரிகளை தன் கையால் அடித்து அவர்களுடைய கரத்தால் ஷஹீதாகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். உடனே தன்னுடைய உருக்கி சட்டையை கரட்டுவார், தன்னுடைய வாளை தன் கையால் உடைப்பார். அல்லாஹ் அவனுடைய பாதையில் பதிலினுடைய யுத்தத்திற்கு நுழைவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஷஹாதத்தை கொடுப்பார். அல்லாஹ் அவருடைய தூதர் சொல்வார், அவுஃபிகுல் ஹாரிசாவை பார்த்து அல்லாஹ் நின்றேன் இரண்டு சிறுவர்கள், அதிலே ஒருவனுக்கு பெயர் மஹா, இனி ஒருவனுடைய பெயர் மஹாபித், என்று சொல்லப்படும் அந்த இரண்டு சிறுவர்களும் மதீனாவாசிகள் அபூஜைகளை பார்த்ததில்லை. அந்த இரண்டு சிறுவர்களும் கேட்டார்கள், என்னுடைய சின்ன வாப்பா, என்னுடைய சின்ன வாப்பா, இந்த கூட்டத்தில் அபூஜைகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்டேன், ஏன் நீங்கள் அபூஜைகளை தேடுகிறீர்கள்? உடனே அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறோம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறோம், எங்களினுடைய தூதரை, எங்களினுடைய தூதரை இந்த அபூஜைகள் திட்டிக் கொண்டிருக்கிறாரா? அவனை நாங்கள் பார்த்தால் ஒன்று நாங்கள் வாழ வேண்டும், அல்லது அவன் சாக வேண்டும், அல்லது நாங்கள் சாக வேண்டும். சவாதி சவாதா, ஒன்று நாங்கள் உயிர் வாழ வேண்டும், அல்லது அவர்கள் உயிர் வாழ வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், நாங்கள் கூட துணியவில்லை, இந்த இரண்டு அன்சாரி சோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டிய ஒரே காரணத்திற்காக வேண்டி எப்பேற்பட்ட தாய்மார்கள் பாருங்கள், எப்பேற்பட்ட தந்தைமார்கள் பாருங்கள், எப்பேற்பட்ட குழந்தையை உருவாக்கி இருக்கிறார்கள் பாருங்கள். அந்த இருவருக்கும் சொல்கிறார்கள், நீங்க தேடிய பூஜையில் அதோ சென்று கொண்டிருக்கிறார், நீங்க தேடிய பூஜையில் அதோ சென்று கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு சிறுவர்களும் பாய்கிறார்கள், ஒரு சிறுவன் குதிரையினுடைய காலை வெட்டுகிறார், மற்றொரு சிறுவன் அபூஜைகளினுடைய கழுத்தை வெட்டுகிறார். இந்த இருவரும் இப்பொழுது சென்று விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அபூஜைகளை கொன்று விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு மஸ்ஊதை அழைத்தார்கள், இவர்கள் சிறுவர்கள் எந்த அளவிற்கு அந்த ஷைத்தானை கொன்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஞாபகம் இருக்கிறதா உனக்கு? நீ இதே அபூஜைகளுக்கு முன்னால் மக்காவினுடைய வீதியில் ஒரு நாள் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கிய பொழுது நான் கேட்டேனா இல்லையா, உங்களில் யார் இந்த அத்தியாயத்தை மக்காவில் தைரியமாக ஓதுவார் என்று யாருமே முன்வராத பொழுது நீங்கள் தான் முன்வந்தீர்கள். நீங்கள் அந்த மக்காவினுடைய அந்த வீதியில் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்ற அத்தியாயத்தை ஓதும் பொழுதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை விதித்தானா இல்லையா? அந்த அபூஜைகள் நீங்கள் ஆடுகளை வைத்து விட்டு செல்லும் பொழுதெல்லாம் முகம்மதை பின்பற்றுகிறாயா என்று கேட்டு கேட்டு உங்கள் முதுகுகளின் சட்டையால் ஓங்கி அடிப்பானா இல்லையா? பாருங்கள், இந்த சமூகத்தினுடைய ஃபிரௌனை உங்கள் கரத்தால் அவன் முழுமையாக விட்டுப்பட வேண்டும்.
கொடுமைப்படுத்தியவரை அல்லாஹ் கீழே படுக்க போட்டு கொடுமைப்படுத்தி
குத்தியவர் கொடுமைப்படுத்தப்பட்டவரினுடைய கரத்திலே அல்லாஹ் வாளை கொடுத்து அபூஜைகளை வெட்ட வைத்தான். அபூஜைகளினுடைய கழுத்து துண்டானது. இது அபூஜைகளுக்கு மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய முஸ்லிம்களை வெட்டி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பயங்கரவாதிகளுக்கும் இதுதான் ஒரு நாள். இன்ஷா இப்பொழுது அடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விழாவின் அஹரின் அஹர் என்ற இந்த கோஷத்திற்கு தானே மக்காவினுடைய வீதியில் கொடுமைப்படுத்தப்பட்டார், மக்காவினுடைய வீதியில் சிறுவர்களால் அடிக்கப்பட்டார். இந்த குடும்பங்களை எல்லாம் நிகழ்த்தியவன் உமையா. இப்பொழுது அல்லாஹ் உமையாவையும் கொண்டு வந்தார், பிலாலையும் கொண்டு வந்தார். இதுதான் அல்லாஹ், இதுதான் அல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். இப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமையாவினுடைய கரத்தை வாரி கொடுக்கிறான், உமையாவையும் அல்லாஹ் பார்க்க வைக்கிறான். பிலாலே, பிலாலே, இப்பொழுது நீங்கள் உங்களின் அடிப்படையில் அவன் குத்துங்கள், உங்களின் அடிப்படையில் நீங்கள் அந்த உமையாவை கொலை செய்யுங்கள். இந்த அஹதுன் அஹத் என்ற இந்த கோஷத்திற்கு தானே, இந்த ஒரே கோஷத்திற்கு தானே உங்களை கொடுமைப்படுத்தினார் இந்த உமையா. இந்த கோஷத்திற்கு தானே பாறை வளங்களில் எல்லாம் சூடுபடுத்தப்பட்டீர்கள். இந்த கோஷத்திற்கு தானே நாய்களை போன்று கற்களால் அடிக்கப்பட்டீர்கள். உங்களை குடும்பப்படுத்திய உமையார் இருக்கிறான். இப்பொழுது அல்லாஹ் பிலாலினுடைய கரத்தை வாரி கொடுத்தான். இப்பொழுது பிலாலின் ரபாஹ தன்னை குடும்பப்படுத்திய அந்த உமையாவினுடைய கழுத்தை வெட்டுகிறார். இப்படியாக பதிலினுடைய வெற்றி இப்பொழுது முஸ்லிம்களினுடைய சாதகமாக வருகிறது. இந்த பதிலினுடைய வெற்றி இப்போது முஸ்லிம்களுடைய கை ஊங்க ஆரம்பிக்கின்றது. இந்த யுத்தத்தில் அன்பு சகோதரர்களே, இதை போன்றுள்ள நிகழ்வுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், எண்ணிலடங்காத சிரமங்களுக்கு மத்தியில், எண்ணிலடங்காத பொருளாதாரத்திற்கு மத்தியில் தான் இதே போன்றுள்ள கூட்டங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த கூட்டத்திற்கு அதிகம் அதிகமாக உதவி செய்யுங்கள். காரணம் ஒவ்வொரு நமக்கெல்லாம் தெரியும், உணவு பெரிய சித்தைகள், உணவு பெரிய நிலவுகளை எல்லாம் நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என கண்டிப்பாக பொருளாதாரம் என்பது ஒரு அவசியமாக இருக்கிறது. எம்முடைய பொருளாதாரம் இந்த உண்மையான விஷயங்கள் செலவு செய்யப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இப்போது உங்களுக்கு முன்னால் வசூல் செய்யப்படும். அதிகமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலினுடைய வெற்றி இப்பொழுது கிடைக்க ஆரம்பித்தவுடன் அல்லாஹுடைய தூதர் தக்பீர்களை முழங்குவார், சஹாபாக்கள் முழங்குவார்கள், எதிரிகள் எல்லாம் இப்பொழுது ஓட ஆரம்பித்து விடுவார்கள். இந்த யுத்தத்தில் சில அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. உமருடைய பாபு தகார அனுபவர்கள் தன்னை வளர்த்தெடுத்த தாய்மாமன், தன்னை வளர்த்தெடுத்த தாய்மாமன் ஆசிம் பின் ஹிஷாம் என்பவரை சந்திக்கிறார். அந்த ஆசிம் பின் ஹிஷா ஈமானினுடைய வெற்றியை பாருங்கள், ஈமானினுடைய பாசத்தை பாருங்கள். ஆசிம் பின் ஹிஷாம் உமரினுடைய தாய் மாமா, இந்த உமரை வளர்த்தவரே அவர்தான். இந்த போராட்ட களத்தில் இருக்கிறார் இப்பொழுது, உமரது எல்லாம் இருக்கிறார்கள், வாரை தூக்குகிறார்கள். தன்னுடைய தாய் மாமாவினுடைய கழுத்து வருகிறது. உமரது எல்லாம் அழுதுபவராக அஹதுல் அஹத் என்ற கோஷத்தோடு தன்னுடைய தாய் மாமாவினுடைய கழுத்தை வெட்டுகிறார்கள். இதே யுத்தத்தில் தான் முக்காசா என்ற நபித்தோழர் போராடி கொண்டிருக்கும் பொழுது வாள் உடைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரகத்தில் முறையிடுகிறார், யாரும் சொல்ல வாள் உடைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மரத்தினுடைய கிளையை உடைத்து கொடுக்கிறார்கள். ஈமான் இருந்தால் போதும் சகோதரர்களே, ஆயுத பலம் தேவையில்லை, ஆள் பலம் தேவையில்லை, எம்முடைய அறிவியல் பலம் தேவையில்லை, அறிவு பலம் தேவையில்லை, பொருளாதாரம் தேவையில்லை. ஈமானை மாத்திர லட்சியமாக கொண்டு பயணித்தால் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் உருவாக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பதிலினுடைய மைதானத்தில் மரத்தினுடைய கட்டையை உடைத்து கொடுக்கிறார். அந்த உத்தாசாவினுடைய கைகளுக்குள் சென்றதற்கு பிறகு அது வாராக மாறியதா கிட்டத்தட்ட அதை வைத்துக் கொண்டு 13 வருடங்கள் அந்த உத்தாசா அதிகமாக தயாராகிறார், போராடினார்கள் என்பதாக உக்காசா அதிகமாகவுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இந்த யுத்தத்தில் முஸ்லிம்களினுடைய தரப்பிலே 14 நபர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். எதிரிகளினுடைய தரப்பிலே 70 மூத்த தலைவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், 70 தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலினுடைய வெற்றியை இப்பொழுது சமூகத்திற்கு அறிவிப்பு செய்கிறார்கள். வந்த எதிரிகள் எல்லாம் தங்கள் ஆயுதங்களை போட்டவர்களாக, தங்களினுடைய குதிரைகளை விட்டவர்களாக, தங்களினுடைய தந்தைமார்களை, தங்களினுடைய சகோதரனை மறந்தவர்களாக இப்பொழுது விரைந்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்பதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வார். இந்த யுத்தத்திலே இப்படி ஷைத்தான் கூட, ஷைத்தான் கூட வரக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரினுடைய உருவம், ஒரு குஃபாரினுடைய உருவத்தில் பின்னால் அவர் நபித்தோழராக மாறி மாறினார். அவரினுடைய உருவத்தில் அந்த இப்படி ஷைத்தான் வருகிறார். இப்பொழுது சில சகாபாக்கள் எல்லாம் அந்த அவர் ஒரு குஃபார் என்பதாக நினைத்து அவரை கைது செய்கிறார்கள். அப்பொழுது அந்த இப்ரீஸ் கத்துகிறார், அடே அடே, நான் மனிதன் இல்லை, நான் மனிதன் இல்லை, நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்க்கிறேன், என்னை விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்பதாக அந்த நபி தோழரை தள்ளிவிட்டு ஷைத்தான் பயந்து ஓடிய ஒரு யுத்தம் இருக்குமையானால், ஷைத்தான் கூட சஹாபாக்களினுடைய வீரத்திற்கு முன்னால் நிற்க முடியாத ஒரு யுத்தம் இருக்குமையானால், அது பதிலினுடைய யுத்தத்தை விட்டு அவன் தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அல்லாஹ் அந்த தூதர் இந்த பதிலினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒளிந்தார்கள். அல்லாஹு அக்பர். இது பெருநாளினுடைய தக்பீர் அல்ல, சந்தோஷத்தினுடைய சமயங்களில் சொல்லப்படக்கூடிய வேண்டிய வார்த்தை. அந்த யுத்தம் உறுதிப்படுத்தப்பட்டவுடன், முஸ்லீம்களினுடைய கரம் ஓங்கியவுடன், அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் அந்த பதிலினுடைய மைதானத்தில் எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள், சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வஸ்தக வஅதா வநஸர அப்தா وعز جندا وحسم الاحزاب وحده لا اله الا الله والله اكبر ولله الحمد بالله الله يطول அந்த பதிரினுடைய மைதானத்தில் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஓடக்கூடிய அந்த எதிரிகளை எல்லாம் சஹாபாக்கள் கைதிகளாக பிடிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70 கைதிகளை சஹாபாக்கள் பிடிக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹுடைய தூதர் இந்த கைதிகளை பிடித்தவுடன், இந்த கைதிகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளலாம், இந்த கைதிகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ்,
அழைப்பு கொடுக்கவில்லை,
அபூ சுஃபியானுடைய வியாபாரத்தை தடுப்பதற்கு தான் அழைப்பு கொடுத்தார்கள் என்றாலும் இந்த யுத்தத்தில் முதல் யுத்தத்தில் குஃபாரில் கேவலப்படுத்தப்பட்ட அந்த யுத்தத்தில் எம்மால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் கண் கலங்கினார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் படிக்கிறோம். சஹாபாக்கள் சொல்வார்கள், இந்த ஹிஜ்ரி 2nd ஆண்டு நாங்கள் இந்த வாழ்க்கையில் கொண்டாடிய ரமதானை போன்று மற்ற எந்த ஆண்டுகளும் கொண்டாடவில்லை. அந்த அளவிற்கு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். இந்த ஹிஜ்ரி 2nd ஆண்டுதான் அல்லாஹ் ரமதானை கடமையாக்கினான். இந்த ஹிஜ்ரி 2nd ஆண்டுதான் அல்லாஹ் நோன்பு திருநாளை கடமையாக்கினான். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த பதிலினுடைய வெற்றி எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. அன்றைய தினத்தில் அன்றைய பெருநாளை நாங்கள் கொண்டாடக்கூடிய அந்த விதமே மிக சந்தோஷமாக இருந்தது என்பதாக நபித்தோழர்கள் எல்லாம் அந்த பதிலினுடைய நிகழ்வுகளை பதிவு செய்கிறார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த பதிலினுடைய நிகழ்வுகளை எல்லாம் நாம் படித்தோம், நாம் கேட்டோம். ஏதோ உணர்வுகளோடு பிரிந்து செல்லாமல் இந்த பதிலினுடைய வெற்றிக்கு எது காரணமாக இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் கைகளை தூக்கும்போது எப்படி தூக்கினார்? இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் இதற்கு பிறகு நீ வணங்கப்பட மாட்டார். அந்த அளவுக்கு ஈமானோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபாக்களை கொண்டு வந்தார். நாங்களும் அந்த அடிப்படை ஈமான் உள்ளவர்களாக மாற வேண்டுமையானால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இந்த கூட்டம் எல்லாம் இவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் நடைபெறுவதனுடைய நோக்கம் ஏதோ வரலாறுகளை கண்கலங்க பேசுவதும் கேட்பதும் அல்ல. அந்த வரலாற்றினுடைய நாயகர்களாக அதே பதிலினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் குழந்தைகளும் குடும்பமும் அவர்களுக்கும் இருந்ததுதான். அவர்களை குத்தினாலும் மட்டும் வந்தார். அவர்களுடைய கண்களிலும் கண்ணீரும் வந்ததுதான். அவர்களிடத்திலும் சோகமும் இன்பமும் இருந்ததுதான். எம்மை போன்ற அவர்களும் தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். எம்மை போன்ற அவர்களும் இந்த உடம்பையோடு வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய மார்க்கம் என்று வரும் பொழுது ஈமானை முன்னிறுத்தியவர்களாக அல்லாஹ் அவனுடைய தூதரே இந்த கடலில் குதிக்க சொன்னார், நாங்கள் குதிக்க தயார் என்று அல்லாஹ் அவனுடைய தூதரினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஈமான் உள்ள மக்களாக நாங்கள் உருவானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் நான் கேட்கிறேன், மீண்டும் எங்களுக்கு ஒரு பதிலினுடைய வெற்றி தேவை. சகோதரர்களே, இந்த பூமியில் உண்மை இன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் அலக்கழிக்கப்பட்டு எத்தனையோ தாக்குத்திகளினுடைய அரசாங்கத்தினால் இன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமையானால் அந்த பதில் சஹாபாக்களை போன்று ஒரே ஒரு சஹாபி ஒரே ஒரு ஈமான் உள்ளவர் முன்வந்தால் அல்லாஹ் வானத்திலிருந்து மலக்குகளை இறக்க தயார். அல்லாஹ் அந்த பதிலினுடைய வசனங்களை எல்லாம் ஓதி காமித்ததற்கு பிறகு இறுதியாக ஒரு வசனத்தை ஓதி காமிப்பார். பலா ஆம் அவ்வாறு தான் நான் தான் அந்த மைதானத்தில் 3000 மாணவர்களை தொடர்ச்சியாக இறக்கினேன். நான் தான் அந்த மைதானத்தில் ஜிபிரீலையும் இறக்கினேன். நான் தான் இறக்கினேன். இன் தஸ்பிரு, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் பொறுமையாக இருந்தால் வதத்தகு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் எடுத்துச் சென்றால்
நான்
நான் உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிவு செய்கிறேன். எம்முடைய ஆயுதமோ, எம்முடைய ஆழ்வனமோ, எம்முடைய அரசியலோ, எம்முடைய அறிவியலோ, எம்முடைய பொருளாதாரமோ, எம்முடைய வெற்றியை, எம்முடைய கண்ணியத்தை தீர்மானிக்காதே. எம்முடைய கண்ணியம் எம்முடைய ஈமானை கொண்டிருக்கிறது. வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம், வாருங்கள் பதிலின் பக்கம். வரலாறுகளை காண்பவர்கள் அல்ல, வரலாற்று படைக்க உங்களை அழைக்கிறோம். அந்த பதிலினுடைய மைதானத்தில் கண்ட அதே ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் எம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ் பி ஹம்சத்தி அலாஃபின் மலாயிக்கத்தின் சொல்லுமே நம்மை உறுதிப்படுத்தக்கூடிய 5000 மாணவர்களை இன்றைய தினத்தில் இறக்க தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாற்ற வேண்டும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தான், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். பதிலினுடைய மைதானத்தின் மரணத்தை சுமந்து கொண்டு ஈமானை நோக்கி பயணித்த அதே போன்ற குழந்தைகளாக அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக சோகமான ஒரு யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றிலேயே இன்றைக்கு நினைத்தாலும் கண் கலங்கக்கூடிய ஒரு யுத்தமான உஹத் யுத்தத்தினுடைய வரலாறை பார்ப்போம். அஃபுல் கோலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருனி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.